இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
No.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சகல யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம், த வார் பிஹைண்ட் ஆல் வார்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நம் தெய்வ செய்தியை படிக்க இருக்கிறோம். வெளிப்படுதல் 7-8 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமல் போயிற்று. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே ஒரு யுத்தம் நடந்ததை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு எதை கூறுகிறது என்று பார்க்கும் பொழுது, சகல யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லா யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம் ஒன்று இருக்கிறது. அதாவது நமக்கு பின்பாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய எல்லா யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம் அல்லது துவக்க யுத்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே நடந்த அந்த ஒரு யுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கெல்லாம் பின்னணி யுத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்திலே யாருக்கும் யாருக்கும் யுத்தம் நடந்தது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. வெளிப்படுதல் 7-8 நாம் பார்க்கும் பொழுது, மிகாவேலுக்கும் அவரைச் சேர்ந்த தூதருக்கும் வலு சர்பத்துக்கும் வலு சர்பத்தோடு இருந்த தூதர்களுக்கும் யுத்தம் உண்டாயிற்று. அதாவது ஒரு புறம் மிகாவேலும் அவருடைய தூதர்களும் இருக்கிறார்கள், மறுபுறம் வலு சர்மமும் அவர்களுடைய தூதர்களும் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த இரண்டு கூட்டத்தாருக்கு பரலோகத்திலே யுத்தம் நடந்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது மிகாவேல் யாரை குறிக்கிறது, வலு சர்மம் யாரை குறிக்கிறது என்று பார்க்கலாம். மிகாவேல் யாரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலே அநேக வேத வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலவே இங்கே வலு சர்பம் யாரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லா யுத்தத்திற்கும் காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது, சாத்தான். பரலோகத்தில் நடந்த அந்த யுத்தத்தின் விளைவாக இன்று பூலோகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் நல்லவரா? தேவன் நல்லவர் என்றால் உலகம் ஏன் மிக மோசமாக இருக்கிறது? அன்பான ஒரு தேவன் எவ்வாறு இவ்வளவு தீமையை அனுமதிக்க முடியும் என்ற கேள்வி நம்மதிலே அதிகமாக இருக்கிறது. அதாவது தேவன் அன்புள்ளவர் என்றால் அவர் ஏன் இவ்வளவு தீமையை இந்த உலகத்தில் அனுமதித்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். 1 யோவான் 4:7-8 நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு என்ற ஒரு காரியம் யாரால் உருவாயிருக்கிறது? தேவனால் அது உருவாயிருக்கிறது. ஆகையால் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் பொதுவாக வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 8 வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையால் நாம் கேள்வி கேட்டோம், இவ்வளவு தீமையை அனுமதிக்கிறார் என்றால் தேவன் எப்படி அன்புள்ளவராக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்டோம். ஆனால் வேதம் சொல்கின்றது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் பரலோகத்திலே ஏன் இந்த யுத்தம் நடந்தது? இன்று பூலோகத்தில் எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது? ஏன் தேவன் எதிலும் தலையிட மாட்டார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம் ஒரு வாசகத்தை வாசிக்கலாம். அன்பை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ சட்டமாக்கவோ முடியாது. அன்பால் மட்டுமே அன்பை தூண்டிவிட முடியும். தேவன் நினைத்திருந்தால் பரலோகத்திலே சாத்தானை அழித்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அதை அழிக்கவில்லை என்று பார்க்கும் பொழுது, தேவன் சாத்தானை எவ்விதமாக படைத்தார் என்று பார்க்கும் பொழுது, அவனையும் நன்மை தீமை அறியத்தக்கதாக, அதாவது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியத்தக்கதாக அவனை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது நல்லதை அவன் பின்பற்ற வேண்டும், தேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த அறிவோடு தேவன் சிருஷ்டித்தார். ஆகையால் தேர்ந்து எடுத்த அந்த அறிவோடு சிருஷ்டித்தின் நிமித்தமாக சாத்தான் நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அவன் எதை தேர்ந்தெடுத்தான் என்று பார்க்கும் பொழுது, தீமையை தேர்ந்தெடுத்தான். ஆகையால் தான் நமக்கு இங்கே வாசகம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவன் நினைத்திருந்தால் சாத்தானை அழித்திருந்திருக்கலாம் அல்லது கட்டாயப்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அவர் அன்பாக மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் தாம் உருவாக்கின இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்கிறவர்கள் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சாத்தான் இந்த உலகத்தில் எப்படியப்பட்ட விதைகளை விதைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் அன்பில்லாதவர், தேவன் நிச்சயமாகவே உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறதில்லை என்ற பல காரியங்களை சாத்தான் விதைத்திருக்கிறான். ஆனால் தேவன் அவருடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் அன்புள்ளவர் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இன்று அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற மாபெரும் போராட்டத்தின் வெளிச்சத்தில் தேவ அன்பு என்னும் கண்ணாடி வழியாய் பார்த்தால், தீமை நன்மையை வெல்வது எப்போதும் அப்படியே நிகழ்வதும் உறுதிப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தீமைதான் வென்று கொண்டிருக்கிறது, நன்மை ஜெயிக்கிறதே இல்லை என்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு எனும் கண்ணாடி வழியாய் நீங்கள் பார்க்கும் பொழுது நன்மை ஜெயிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆம், தீமை ஜெயிப்பது போல் தோன்றலாம், ஆனால் நன்மைதான் இறுதியில் ஜெயிக்கும். வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருந்தாலும் மூணு உதாரணங்களை நான் சொல்கின்றேன். யோபுவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம். யோபுவுடைய வாழ்க்கை மிகவும் தீமையாக இருந்தது. அதாவது சாத்தான் அவனை மிகவும் மோசமான நிலைமைக்கு அவன் தள்ளிவிட்டான். அவனிடம் இருந்த சொத்து, அவனிடம் இருந்த பிள்ளைகள், அவனிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் சாத்தான் எடுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் யோபுவுடைய வாழ்க்கையின் கடைசியில் நாம் பார்க்கும் பொழுது, யோபு எதையெல்லாம் இழந்தானோ ஆண்டவர் அதை இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போலவே தான் தானியலுடைய வாழ்க்கையில் கூட, தானியலை சிங்க கெபியிலே அடைத்து அந்த நபர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவ்வளவுதான், சிங்க கெபியிலே தானியலை நாம் போட்டுவிட்டோம், எப்படியும் சிங்கத்திற்கு அவன் இரையாகி விடுவான் என்று நினைத்தார்கள். ஆனால் தீமை வெல்வது போல் தோன்றலாம், நன்மையே வென்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், தானியேல் உயிரோடு கூட வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து கூடிய வாழ்க்கை, சாத்தன நினைத்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் சிறுவேளை அறைந்து விடலாம் அல்லது பாவம் செய்து வைக்கி விடலாம் என்று பல காரியங்களை அவன் செய்தான். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் மரித்தும் அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து அவர் நன்மையை நம்மளுக்கு முன்பாக வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரலாம், அது ஜெயிப்பது போல் கூட தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், நன்மையே இறுதியில் ஜெயிக்கும், நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் என்று பார்க்கின்றோம். பரலோகத்தில் நடந்த யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை நாம் வாசித்தோம். வானத்திலே நடந்த அந்த யுத்தத்திலே மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசரமும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள் என்று நாம் என்ன செய்தோம் என்று பார்க்கின்றோம். நன்மைக்கும் தீமைக்கும் இடைக்கிற நடக்கிற சர்வலோக பிரச்சனை இந்த வசனத்தில் பார்க்கலாம். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்மம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது, ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, சாத்தான் எங்கே தள்ளப்பட்டான்? பூலோகத்திற்கு தள்ளப்பட்டான். சாத்தானுக்கு இங்கே வேதம் என்ன பெயர் வைக்கிறது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று இங்கே அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தை மோசம் போக்கும்படியாக சாத்தான் அவன் அநேக காரியங்களை இன்றளவும் செய்து வருகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் ஒரு பிசாசை அவர் படைக்கவில்லை. லூசிபர் என்னும் பிரகாசமான ஒரு ஜீவியை படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய சிருஷ்டிப்பிலே பிழை கிடையாது. தேவன் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, பாவமும் செய்யவில்லை. ஆனால் இன்று நாம் யோசிக்கிற ஒரு கேள்வி, லூசிபரை ஆண்டவர் தானே படைத்தார், ஆண்டவருக்கு தெரியாதா லூசிபர் இப்படி செய்வான் என்று? இருப்பினும் ஏன் ஆண்டவர் லூசிபரை படைத்தார் என்று நாம் கேட்கின்றோம். தேவனுக்கு அது தெரிந்திருந்தாலும் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பது போல லூசிபருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றார். இன்னும் நாம் சொல்ல வேண்டுமென்றால், எல்லா மனிதர்களும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அதே நேரத்தில் எல்லா மனிதர்களும் பரிசுத்தமாய் வாழ வாய்ப்பு இருக்கிறது. லூசிபர் மாத்திரமல்ல, எல்லா தேவதூதர்களும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த லூசிபர் அவன் எதை தேர்வு செய்தான் என்று பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமையை தெரிந்து கொண்டான். லூசிபரின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? எதற்கு அவனுக்கு அவன் வந்து தேவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைத்தான்? சிருஷ்டிகருக்கு மட்டுமே உரிய தொழுகையை பெற விரும்பினான். தேவனுடைய அதிகாரத்தில் கேள்வி எழுப்பி அவரது சிங்காசனத்தை அபகரிக்க முயன்றான். இங்கே லூசிபர் செய்த தவறு என்ன அல்லது பாவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அதாவது தொழுகைக்கு பாத்திரர் என்று பார்க்கின்றோம். ஆனால் இங்கே சாத்தான் தன்னையும் தொழுக வேண்டும், தன்னையும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அவருடைய சிங்காசனத்தை அவன் அபகரிக்க துணிந்தான் என்று பார்க்கின்றோம். இதை குறித்து ஏசையா 14:12-15 நாம் வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படித்தவனே, நீ தரையிலே விழ விட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே லூசிபர் அவனுக்கு அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே என்று பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு இங்கே கேட்கக்கூடிய கேள்வி, லூசிபர் என்ற வார்த்தை இங்கே இல்லையே அப்படின்னு நாம் கேட்கலாம். இதே வசனத்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே லூசிபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் அவன் லூசிபர் என்று நாம் சொல்கின்றோம். அவன் என்ன சொன்னான் என்று பார்க்கும் பொழுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், அதாவது ஆராதனை கூட்டத்தில் நான் இறைவனாக இருப்பேன், சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் அவருக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதாவது நான் தேவனுக்கு நிகரானவன், எனக்கு என்ன குறை இருக்கிறது, என்னையும் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்றது அவனுடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சையாக ஆசையாக இருக்கிறது. ஆனால் அது பாவமான ஆசை, பாவமான எண்ணம். ஏனென்றால் தேவன்தான் அனைத்தையுமே சிருஷ்டித்தவர். ஆகையால் அவர்தான் சிருஷ்டிகர். சிருஷ்டி ஒரு சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே சிருஷ்டி தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று முற்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமைப்படக்கூடாது, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, தேவனுக்கு மாத்திரமே உரிய ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும். மனிதர்கள் நம்மை ஆராதிக்க வேண்டும், மனிதர்கள் நம்மை பெருமை பரட்ட வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் வெறும் கருவிகள் தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் நாம். தேவன்தான் நமக்கு ஞானத்தை, அறிவை, விவேகத்தை, செல்வத்தை அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். இது யாவும் நம்முடையது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே லூசிபர் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பரலோகத்தில் நடந்த யுத்தத்தில் தூதர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தது, தாங்கள் இயேசுவின் பக்கமா லூசிபரின் பக்கமா? சாத்தான் என்ன செய்து விட்டான் என்று பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே இருந்த தேவ தூதர்களை அவன் குழம்ப செய்து விட்டான். இந்த பக்கம் போவதா, அந்த பக்கம் போவதா, இயேசு கிறிஸ்து சரியா அல்லது லூசிபர் சரியா என்ற பல காரியங்களை அவன் செய்து விட்டான். ஆகையால் தேவ தூதர்கள் மத்தியிலே குழப்பம் காணப்பட்டது. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தது, அதாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்களா அல்லது லூசிபரை பின்பற்றுவார்களா என்று. தேவன் நம்மை மிருகமாகவோ அல்லது இயந்திரமாகவோ சிருஷ்டிக்கவில்லை. பகுத்தறிகிற தீர்மானிக்கிற திறனை நம் மூளைக்குள்ளே ஆழமாக புதைத்து வைத்தார். ஆகையால் தான் தேவன் நாம் என்ன தேர்வு செய்கின்றோம் என்பதற்காக அதை நம்மிடமே விட்டுவிடுகின்றார். தேவன் நினைத்திருந்தால் ஆதாமையும் ஏவாளையும் அந்த கனியை சாப்பிடாதபடி தடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏனென்றால் தேவன் சுதந்திரத்தை விரும்புகின்றவர். நாம் சுதந்திரமாக தேவன் சொன்ன அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் வாஞ்சை கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் இந்த பூமியை பாவத்தின் வாசனை இல்லாமல் சிருஷ்டித்தார். நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இந்த பூமியை எவ்வளவு அழகாக பாவ வாசனை இல்லாமல் சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளை தீர்மானிக்கிற உரிமையோடு கூட தேவன் அவர்களை அவ்வாறு சிருஷ்டிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அங்கே சாத்தான் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருந்தது. நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டலாம், சுவாரஸ்யத்தை பெறலாம், இதற்கு முன் பெற்றிராத இன்பத்தை பெறலாம். இதெல்லாம் சாத்தனுடைய இனிமையான சொற்கள். இந்த சொற்களை நம்பி அங்கே ஏவாள் ஏமாற்றம் அடைந்ததை பார்க்கின்றோம். பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கின்றது. பாவத்தினால் இந்த உலகத்தில் மரணம், வியாதி, உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பை மாத்திரமே நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் ஏன் வந்தார் என்று பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே மனிதர்கள் பாவம் செய்து மிக கொடூரமாக மாறிவிட்டார்கள். ஆகையால் நாம் அந்த பரலோகத்தில் இருக்க வேண்டுமென்றால் அவர் அந்த பரலோகத்தை விட்டு வர வேண்டும். நீங்கள் இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாம் என்று தேவன் இங்கே வந்தார், அதாவது இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கின்றோம். நான் இங்கே வருகிறேன், உங்களை மீண்டுமாக பரலோகம் வருவதற்கான வாய்ப்பை நான் உண்டு பண்ணுகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஏசையா 53 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை சந்தித்தார், அவர் என்னென்ன செய்தார் என்று பார்க்கின்றோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையின் காட்சியிலே இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்கும் பொழுது அடிபட்டு நொறுக்கப்பட்டு இரத்தங்களால் சிந்தப்பட்டு முகம் மிக மோசமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். 3 சொல்கின்றது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வாறு நமக்கு உதவி செய்தார், இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்து எழுந்த பிறகு அவர் பரலோகத்திலே இன்று நமக்காக அவர் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று எல்லா யுத்தங்களுக்கும் ஆரம்ப யுத்தம் பின்னணி யுத்தம் என்ன என்று பார்க்கும்போது சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையே நாம் இருக்கின்றோம். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறோம். இந்த செய்தி கேட்ட அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிக்க முடியாச்சிருக்கிறேன் அப்பா. நாங்கள் உம்மண்டையில நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தாவே ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.